ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுன்னா தனக்கு தேவை நாட்களை வச்சுக்கும், தேவையில்லைன்னா அழிச்சிடும். இப்போ ராஜீவ்காந்தியோட மரணத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை முழுமையாக ஆர்எஸ்எஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இல்லை, சிவசேனா வந்து முழுக்க 100% ஆர்எஸ்எஸ் மயமாக்குது, சான்ஸ்கிரட்டைஸ்டு மூவ்மெண்ட் தான். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலகம் முழுக்க ஒரு வலதுசாரி அலை வீசுகிறது, அதனுடைய தாக்கம் இந்தியாவிலும் இருக்கிறது. 2014 வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து முற்போக்கு சிந்தனைகளையோ இல்லைனா கொள்கை சார்ந்தோ பெரிய அளவில் காங்கிரஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. ஆனால் பாஜக அதை விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. பல ஆண்டுகளாக பல நூற்றுக்கணக்கான நாட்களாக விதைச்சிட்டே இருந்தாங்க. இது வந்து உடனே 2024 நாங்கள் வந்து மோடியை வீழ்த்திட முடியுமா அப்படின்னா அதுக்கான பதில் என்கிட்ட நீ கிடையாது. பாஜக 100 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க, நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறது. காங்கிரஸ் வந்து இவ்வளோ வேலை பார்த்ததே இல்லை. சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து அதிகாரத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணி தவிர, கவர்னன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தவிர, பார்ட்டியோ கேடரையோ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண தவறிடுச்சு.
நியூஸ் லைட் நேயர்களுக்கு வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் கூட்டணியில் ஆட்சி நடந்துட்டு வருது. சிவசேனா கட்சியை சார்ந்த ஏக்நாத் ஹிண்டே என்பவர் தனக்கு 35 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்கிறதாகவும், பிஜேபி கூட கூட்டணி வைக்கலாம் ஆட்சியை கலைச்சிடுவேன்ற போல ஒரு நெருக்கடியை தந்துட்டுருக்காரு. இந்த நிகழ்வோட பின்னணி என்ன என்பதையும், இதில் வந்து பிஜேபிக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குதுன்றதையும் காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளர் இனியன் நம்ம கூட இணைஞ்சு பேச இருக்கிறாரு. வணக்கம்.
வணக்கம்.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேலவை தேர்தல் நடக்குது கடந்த திங்கட்கிழமை. அதில் 12 சிவசேனா கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களும் 3 காங்கிரஸ் கட்சி சார்ந்த எம்எல்ஏக்களும் பாஜகவை சார்ந்த ஒரு வேட்பாளருக்கு ஓட் பண்ணி அவரை வந்து வெற்றி பெற செய்கிறாங்க. அதை தொடர்ந்து பெரிய சலசலப்புக்கு மத்தியில் இனிமேல் மகாராஷ்டிரா மாநில அரசு வந்து நிலைச்சி இருக்குமா இல்லை வந்து கவிழ்ந்துருமா அப்படின்ற நிலைமை தான் இப்போ நிகழ்ந்துட்டுருக்கு. இதுக்கு காங்கிரஸ் கட்சியும் ஒரு காரணமா?
இல்லை, காங்கிரஸ் கட்சி காரணமான எனக்கு நேரடியாக பதில் சொல்ல தெரியல. ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜக அதுக்கு காரணன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ருடைய செயல்பாடுகள் எல்லாமே குறுக்குழியில் ஆட்சியை பிடிக்கிறது எப்படி தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் கோவாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், மணிப்பூராக இருக்கட்டும், எல்லா மாநிலங்களிலுமே குறுக்கோழியில் எப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலான்ற சித்து விளையாட்டம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் இப்போ நடத்தப்பட்ட மேலவை மற்றும் ராஜ்யசபா தேர்தலில் இந்த குட்டையை குழப்பி விட்டு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் சிவசேனா உறுப்பினர்களை பாஜக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு திருப்பி விட்டுருக்காங்க. இது இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஏற்கனவே சிவசேனாக்குள்ளே சில விஷயங்கள் குமுறிட்டு தான் இருந்தாங்க, அது வெளியே வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. பின்னாடி நிச்சயமாக ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இருக்கிறது. காங்கிரஸ் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம், கவனம் செலுத்தாமல் விட்டதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
காங்கிரஸ் கவனம் செலுத்தாமல் விட்டது வந்து இப்போ புதுசு இல்லை, ஏற்கனவே பல மாநிலங்களில் நடந்திருக்கணும் போது இன்னும் கூடுதல் கவனமாக அதை அப்பயே வந்து சரி பண்ணியிருக்கலாம்ல.
இல்லை, என்ன பிரச்சனைனா நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலே நடவடிக்கையோ இல்லை அவர்களை நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணுறதோ வந்து அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து சொந்த செல்வாக்கில் மக்கள் செல்வாக்கில் வெற்றி பெற்றிருப்பாங்க, சீட்டு வாங்கியிருப்பாங்க. அதில் நீங்கள் எடுத்தவங்க ஊற்றுன்னா எந்த விஷயமும் அவங்கள நீங்கள் நடவடிக்கைலாம் எடுக்க முடியாது. காலப்போக்கில் அவங்க விட்டு தான் பிடிக்கணும். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் சில பேர் மேலே சந்தேக பார்வையில் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. காங்கிரஸுங்களை எல்லா கட்சிக்குமே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான். அந்த அடிப்படையில் விட்டு பார்த்துருக்கலாம். இன்றைக்கி அவங்க வந்து அந்த பக்கம் தாவறாங்கன்னா போயிட்டு வாங்க நல்லா இருங்கன்னு தான் எங்களால் சொல்ல முடியும். எதிர்காலத்தில் நல்ல வேட்பாளர்களை கொள்கையோட உடன்படக்கூடிய நல்ல வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. அதனால் இது இப்போ நடந்துட்டுருக்கிறது வந்து ஒரு கிளென்சிங் ப்ராசஸ், ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ். அந்த அடிப்படையில் இதை விட்டு தான் பிடிக்க முடியுமே தவிர எடுத்தோம் போத்தோன்னு பண்ணால் ஒரு சர்வாதிகர் கட்சியாக காங்கிரஸ் மாறிடும். காங்கிரஸ் எந்த காலத்துலையுமே சர்வாதிகாரத்தை நம்பாது, ஜனநாயக கட்சி. அந்த அடிப்படையில் கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும்.
ஏன்னா வந்து அங்கே சிவசேனா கூட முதல் பிஜேபி தான் கூட்டணி வச்சு ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளே வந்து யார் தலைமை அப்படின்ற ஒரு சலசலப்பில் காங்கிரஸ் கூடயும் தேசியவாத காங்கிரஸ் கூடயும் வந்து கூட்டணி அமைச்சு அங்கே ஆட்சியும் பிடிக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து சிவசேனா வந்து ஒரு தவறான ஒரு நம்ம ஒரு கூட்டணி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து நினைக்கிறோம்.
இல்லை, அப்படிலாம் இல்லை. நீங்கள் சிவசேனாவை உருவாக்கியது காங்கிரஸ் தான். ஆரம்ப காலகட்டத்தில் மண்ணின் மைந்தர்களுக்கான கட்சியாகத்தான் 1966 மாநில உரிமைக்கும் மொழி உரிமைக்குமாக உருவாக்கப்பட்ட கட்சி தான் சிவசேனா கட்சி. ஆனால் காலப்போக்கில் முக்கியமாக ராஜீவ்காந்தியோட மரணத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை முழுமையாக ஆர்எஸ்எஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் பாஜகவும் உருவாகி வருது. அதன் பிறகு முழுக்க இந்துத்துவ சிந்தனையில் ஊருன ஒரு கட்சியாக சிவசேனா இருந்தது. பல மத கலவரங்கள் பல குழப்பங்களுக்கு காரணமாக சிவசேனா இருந்தது. ஆனால் இந்த 2019 தேர்தலுக்கு பிறகு தான் ஆர்எஸ்எஸ் வந்து சிவசேனா வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த இந்துத்துவ சிந்தனை என்பது ஒரு பாரம்பரிய சிந்தனை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் எதுவுமே நிலைநாட்ட முடியாது. இந்த மொழி உரிமை, மாநில உரிமை, சுயாட்சின்றதுலாம் ஒரு பொய் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கு காங்கிரஸுடைய தேவை ஏற்படுது. அப்போ காங்கிரஸ் கை கூக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து அந்த அடிப்படையில் காங்கிரஸ் என்சிபி மற்றும் சிவசேனா தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு முழுக்க கொள்கையால் கொள்கை புரிதலுள்ள ஒரு கூட்டணி, தெளிவான ஒரு கூட்டணி தான் நான் பார்க்குறேன். ஆனால் சிவசேனாக்குள்ள இருப்பாங்களே சில சந்தர்ப்பவாதிகள், முக்கியமாக ஆர்எஸ் கொள்கைகளை உள்வாங்கினவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே என்னென்னா ஒரு சந்தேகம் ஏற்படுது, லட்சம் ஏற்படுது. என்னென்னா, இது உண்மையான கூட்டணியா, இது நம்ம கொள்கை கிடையாது, நம்ம இதுக்காக உள்ள வரலையே அப்படின்ற அந்த ஸ்லீப்பர் செல்ஸுடைய அந்த ஆதங்கம் வந்து வெளியில் தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கா ஆர்எஸ்எஸ் அந்த அடிப்படையில் அவங்க எல்லாரும் வெளியில் போய் இப்போ நீங்கள் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் எல்லோரும் அசாமில் பதுங்கியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை.
ஏன்னா சிலர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ முக்கியமான ஏக்நாத் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தலைவரும் கூட சிவசேனாவில். அப்போ அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் மயமாக்கப்பட்டிருக்கிறதா சிவசேனா?
இல்லை, சிவசேனா வந்து முழுக்க 100% ஆர்எஸ்எஸ் மயமாக்கப்படும். சான்ஸ்கிரட்டைஸ்டு மூவ்மெண்ட் தான், அதெல்லாம் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை சீர்திருத்தம் பண்ணது காங்கிரஸும் என்சிபியும் கடந்த 2 வருஷத்தில். நீங்கள் சிவசேனாவுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே நடனங்களுக்கு நோக்கி அதை செயல்பட்டுருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தெருக்களுடைய பேரில் சாதிகளுடைய பேர் நீக்கப்பட்டது, பார்ப்பன் எதிர்ப்பு என்ற நிலைப்பாடு தள்ளனது, இதெல்லாமே காங்கிரஸ் என்சிபியுடைய அழுத்தத்தினுடைய அவுட்கமாக தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். அப்போ இதெல்லாமே சிவசேனாவில் கூடிய உயரசாதியை சார்ந்தவர்கள் பனியாக்கள் இது வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதோடைய வெளிப்பாடை தான் இந்த ஷிண்டே போன்ற ஆட்கள் எல்லாம் அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ள எம்எல்ஏக்களை உடச்சி சிவசேனாவை உடைக்கணுன்ற முடிவு வந்துட்டாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுனா தனக்கு தேவையான ஆட்களை வச்சுக்கும், தேவையில்லைன்னா அழிச்சிடும். அந்த அடிப்படையில் சிவசேனா அழிக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளுமே இறங்க, ஏன்னா சிவசேனா அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே மராட்டிய மக்களுக்கான வாய்ஸ் அங்கே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி அதை டேக் ஓவர் பண்ணலான்றது அவங்களோட அஜெண்டாவும் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வந்து இப்போது சிவசேனாவை டிசின்டிகேட் பண்ணுறதுக்கான இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் இது ஒருவேளை டிசிங்கிட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பெரிய வேக்யூம் அங்கே ஏற்படும். காங்கிரஸும் என்சிபியும் சேர்ந்துலாம் வந்து பாஜகவை வீழ்த்தக்கூடிய ஒரு வலுவான இடத்துல இன்றைக்கி இல்லைன்றதும் யதார்த்தமான உண்மையாக அங்கே இருக்குது.
நீங்களே சொல்லியிருக்கீங்க இப்போது அந்த அளவுக்கு வீழ்த்துற அளவுக்கு ஒரு வலுவான இடத்துல இல்லைன்ட்டு. அப்போ அதை நோக்கிய ஒரு பயணம், ஏன்னா வந்து 2019 எலெக்ஷன் வந்து மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாக தான் காங்கிரஸ் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா தொடர்ந்து 5 மாநிலங்கள் தேர்தல் எடுத்தாலும் சரி, அப்போது இன்னும் வந்து மீண்டுக்கலையா? ஏன்னா ராகுல் காந்தி தன்னோட சொந்த தொகுதியில் வந்து தோல்வியடைகிறாரு, கேரளாவில் தான் வெற்றியும் பெறுறாரு. அப்போ இந்த மாதிரி நிலைமை இன்னும் நீடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதை மீட்டு உருவாக்கம், காங்கிரஸை மீட்டு உருவாக்கம் செய்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் வந்து காங்கிரஸ் செஞ்சிட்ருக்கு?
இல்லை, இது வந்து பேன் குளோபல் லெவலில் நீங்கள் பார்க்கணும். உலகம் முழுக்க ஒரு வலதுசாரி அலை வீசுகிறது, அதனுடைய தாக்கம் இந்தியாவிலும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வலதுசாரி இயக்கங்கள் ஆர்எஸ்எஸோ சங்க பரிவார அமைப்புகளோ அவங்களுடைய தாக்கம் எக்ஸ்பான்ஷனிசம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த அடிப்படையில் வட இந்தியாவில் பார்க்கலாம், மதத்துக்கு தானே ஓட்டு, மற்ற எதுக்குமே விவாதம் டேபிள்கே டிஸ்கஷனுக்கே வராது. அந்த அடிப்படையில் நாடு முழுக்க ஓட்டு விழுந்துட்டு இருக்கு. இப்போ இதை காங்கிரஸ் எதிர்கொள்ளணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. ஏன்னா இவ்வளோ ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 2014 வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து முற்போக்கு சிந்தனைகளையோ இல்லைனா கொள்கை சார்ந்தோ பெரிய அளவில் காங்கிரஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. ஆனால் பாஜக அதை விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க, பல ஆண்டுகளாக பல நூற்றுக்கணக்கான நாட்களாக அவங்க விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. காங்கிரஸ் தவறு விட்டுருச்சு, அதை நாங்கள் மனப்பூர்வம் ஏற்றுக்கொள்ளுது ஆக வேண்டும். ஆனால் அதன் பிறகு 2014 அப்புறம் 2019 அப்புறம் நாங்கள் உள்ளு கட்சிக்குள்ளே கட்சிக்கு வெளியில் நிறையா சீர்திருத்தங்களை ரிஃபார்ம்ஸ் நாங்கள் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். பயிற்சி முகாம்கள், கொள்கை ரீதியான முகாம்கள், ஆர்எஸ்எஸ்க்கு நிகரான நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்திட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ மாற்றுக் கொள்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அவங்க இந்துத்துவன் முன் வச்சு நாங்கள் சர்வோதயா, அனைவருக்குமான இந்தியா, இன்க்ளூசிவ் இந்தியான்ற கொள்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த மாதிரி பல விஷயங்களில் பண்ணிகிட்ருக்கோம். பட் இட்ஸ் வெரி லாங் ப்ராசஸ். இது வந்து உடனே 2024 நாங்கள் வந்து மோடியை வீழ்த்திட முடியுமா அப்படின்னா அதுக்கான பதில் என்கிட்ட நீ கிடையாது. ஸோ அது வந்து தேர்தல் அரசியலுக்கு வரும்போது கூட்டணி கோலிஷன் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி ஒரு கிமிக்ஸை பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் வெறும் தேர்தல் வெற்றி மட்டுமே இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்காது. இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு லாங் டேர்ம் கோலை வச்சு அதை நோக்கி விஷனரியாக நம்ம நகர்ந்தால் மட்டும்தான் பாஜகவை நம்ம வேறு இருக்க முடியும். பாஜக வலுவாக வட இந்தியாவில் இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கு. ஸோ இது கூடிய சீக்கிரம் இது மாறும். பட் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அப்படி மாறும்பொழுது காங்கிரஸ் சித்தாந்தமோ முற்போக்கு சிந்தனைகளோ இந்த நாட்டில் நிலையாக நிற்கின்றது எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஆட்சி கலைகிறது நம்ம அஃபிஷியலாக தான் இன்னும் அறிவிக்கப்படலை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து முதலமைச்சர் சொல்கிறாரு என்னோட ராஜினாமா கடிதத்தை நான் தயாராக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அரசோட இல்லத்துலேருந்து வெளியே வந்துடுறாரு. அப்போது ஆட்சி கலைய போகுது அப்படின்றதுக்கு எல்லா சமைக்குமே வந்து வந்துட்டுருக்கு. ஒருவேளை ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னா என்ன மாதிரி சூழ்நிலையில் வந்து அங்கே நிலவும்?
இல்லை, நீ அந்த ஷிண்டே ஏக்நாத் ஷிண்டே என்ன சொல்கிறேன்னா இட்ஸ் அன் நேச்சுரல் அலையன்ஸுங்கிறது. அன் நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னா இந்த சிவசேனா காங்கிரஸ் என்சிபின்றது இயற்கையான கூட்டணி கிடையாதுங்க, பாஜக சிவசேனான்றது இயற்கையான கூட்டணி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் ஒரு கோல் போட பார்க்குறாரு. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே என்ன சொல்கிறாருன்னா ஊர் எம்எல்ஏ என்கிட்ட அதிருப்தி கடிதம் கொடுத்தா கூட நான் ஆட்சியை விட்டு போகிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு எமோஷனலாக வந்து பேசியிருக்கார். அப்போ அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் லெட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஆட்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு, ஆட்சி கவிழ்ப்பு நிச்சயமாக ஏற்படும். இதுதான் பாஜக விரும்புது, ஆட்சி கவிழ்ப்பு தான் பாஜக விரும்புது. அப்போ அந்த அடிப்படையில் ஆட்சி கவுந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து 103 பாஜகவுக்கு சாரி எம்எல்ஏஸ் வந்து அங்கே பாஜகவுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, லார்ஜஸ்ட் பார்ட்டின்ற அடிப்படையில் அவங்க ஆட்சி அமைப்பு முன்னாடி வருவாங்க. ஏன்னா இது வந்து ஏற்கனவே முயற்சி பண்ண விஷயம் அது. நீங்கள் 2019 ரிசல்ட் வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா புரியும், 80 ஒரு முதலமைச்சர் இருந்தார், ஃபட்னாவிஸ் இருந்தார். அந்த மாநில கவர்னர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின் அடிப்படையில் அந்த பிஜேபி ரூலிங் பண்ண கூப்பிட்டுருந்து அதே ஸ்ட்ராட்டஜியை மையப்படுத்தி கொண்டு வருவாங்க. நாங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுவோம், அந்த கேஸ் பெண்டிங்லேயே இருக்கும், இவங்கெல்லாம் முடிச்சு ஆட்சி பீரியட் முடிச்சு போயிடுவோம். ஸோ இந்த 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 கோலை நோக்கி தான் பாஜக வந்து இந்த காய் நகர்த்தது நான் நினைக்கிறேன்.
ஏன்னா வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ரெண்டு பேருமே கேண்டிடேட் அறிவிச்சிட்டாங்க, பிஜேபியும் அறிவிச்சிட்டாங்க, பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு இழுபறி இருக்குமோ அப்படின்னு வந்து தேர்தல் யுக்தியில் ஆட்கள் வந்து ஒரு சந்தேகப்படுறாங்க. ஏன்னா வந்து பொது வேட்பாளருக்கும் ஒரு நெருக்கடி இருக்குது, இவங்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்குது, யார் வெற்றி பெறுறதுன்னு. அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ மகாராஷ்டிராவை கைப்பற்றும் போது ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பிஜேபி நினைக்குதோ?
நிச்சயமாக அதுவும் அதுக்குள்ளே ஒன்று தான். நீங்கள் அவங்க ரெண்டா பாரதம் மட்டும் உங்களோட சட் கோலாக இல்லாமல் நியரஸ்ட் கோலாக வந்து இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனும் உங்களோட கோலில் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இழுபறி இருக்கும், எதிர்கட்சிகள் வந்து ஒத்துமை இங்கே ரொம்ப தேவைப்படுது. அனைத்து எதிர்கட்சியும் பாஜக எதிர்ப்புன்ற அடிப்படையில் எல்லாம் எதிர்கட்சி முன்னெடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஜக வீழ்த்த முடியும், அந்த நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியும். ஆனால் பாஜக அதுக்கு என்னெல்லாம் தவிர்க்க முடியுமோ தடுக்க முடியுமோ அத்தனை வேலையில இறங்கியிருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு ஒரு ஸ்டெப்பை தான் இதை நான் பார்க்கறேன். பல ஸ்டெப்ஸில் ஈடுபட்டிருக்காங்க தமிழ்நாடு மூலம், தமிழ்நாட்டில் ஏற்பட்டக்கூடிய இந்த குழப்பத்தை கூட அவர்கள் தான் காரணம். ஸோ பல விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு.
பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற வலதுசாரிகளோட எண்ணங்களை முறியடிக்கிறதுக்காக காங்கிரஸ் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கீங்க. உங்களோட எண்ணங்கள் வந்து வெற்றியடைய நியூஸ் லைட் சார்பாக வந்து வாழ்த்துக்கள். நன்றி.
நன்றி. தேங்க்யூ.